الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. غنيت الكريا மார்க்க சான்றோர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை புகழ்கிறோம், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மார்க்க கல்வி வகுப்பிலே நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், என் கண்ணியத்திற்குரிய அன்பிற்குரிய மார்க்க சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஆர்வத்தை பார்த்து நான் அல்லாஹ் இவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு மார்க்க கல்வி வகுப்பு என்றவுடன் அதற்காக நீங்கள் உங்களால் முடிந்த அளவு குறித்த நேரத்திலே வந்து இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது நீங்கள் மார்க்கத்திற்கு செய்கின்ற கண்ணியம். எனக்கோ இந்த நிகழ்ச்சிக்கோ அல்ல, மாறாக நீங்கள் மார்க்கத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அவனை முன்னோக்கும் போது அவன் உங்களை முன்னோக்குகிறான், உங்களை அணைத்துக் கொள்கிறான், உங்கள் மீது அவன் அன்பை பொழிகிறான். யார் இந்த கல்வியை உண்மையாக அமல் செய்ய வேண்டும், ஏற்று நடக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே தேடுகிறாரோ அவருக்கு இந்த கல்வியை தருகிறான், அதிலே அவருக்கு பரக்கத் அருள் செய்கிறான், அந்த கல்வியை அவருக்கு பயனுள்ளதாக ஆக்குகிறான். ஆகவே நம்முடைய எண்ணத்தை நாம் சீர் செய்து கொள்வோமாக. நம்முடைய நோக்கத்தை நாம் அல்லாஹுவிற்காகவே, மறுமைக்காகவே கேட்ட நல்ல விஷயங்களை கொண்டு அமல் செய்வோம் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எண்ணங்களை ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இந்த கல்வி வகுப்பின் தலைப்பு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். நம் தலைப்பு என்ன? முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். இங்கே திருமணமாகாத வாலிபர்களும் இருக்கிறார்கள், திருமணமாகிய வாலிபர்களும் இருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரன்களை பெற்றெடுத்த பெரியோர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் பேசுகின்ற இந்த செய்திகள் குரான் ஹதீஸிலிருந்து எடுத்து பேசுவதால் இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட தவறுகளை திருத்திக் கொள்வதற்கோ அல்லது இனி உள்ள வாழ்க்கையில் நம்முடைய ஈமானிய புரட்சியை அதிகப்படுத்துவதற்கோ காரணமாக அமையும். திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற அல்லது அந்த திருமண வயதை எட்டி இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம் வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது எத்தகைய ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான், அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு ஒரு துணையாக இருக்கும். அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம், இங்கே மூன்று வார்த்தைகள், ஒன்று முன்மாதிரி, இரண்டாவது முஸ்லிம், மூன்றாவது குடும்பம். முன்மாதிரி என்றால் எந்த ஒரு நபரை அல்லது எந்த ஒரு செய்தியை பின்பற்றுவதற்காக எடுத்து பேசப்படுமோ, சிலாகித்து சிறப்பித்து உயர்வாக சொல்லப்படுமோ அதற்கு முன்மாதிரி என்று சொல்லுவோம். நல்ல படிக்கின்ற மாணவரை பார்த்து சொல்வார்கள் மற்ற மாணவர்களுக்கு, இவர் உங்களுக்கு முன்மாதிரியாக இல்லையா? வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற ஒரு நபரை பார்த்து சொல்வோம், இவர் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு முன்மாதிரி, உழைப்புக்கு ஒரு முன்மாதிரி என்று. என் அன்பிற்குரியவர்களே, நாம் முஸ்லிம்கள். நாம் யார்? முஸ்லிம்கள். நமக்கு ஒரே இமாம், நமக்கு யார்? ஒரே இமாம். நமக்கு ஒரே முன்மாதிரி, அந்த முன்மாதிரியா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்கள் மீது அவனுடைய அருளை, அன்பை, கருணையை, பாசத்தை, ஈடேற்றத்தை பொழிவானாக. நமக்கு நம் உயிரை விட பிரியமானவர் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம் உயிரை விட, நம் மனைவியை விட, நம் பிள்ளைகளை விட, நம் தந்தையை விட, நம் தாயை விட, இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பொருட்களை, செல்வங்களை விட நமக்கு பிரியமானவர், நெருக்கமானவர். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக ஆக்கினான். யார் முன்மாதிரி? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அரபியராக இருந்தாலும் அஜமியாக இருந்தாலும், இந்த உலகத்திலே எந்த மொழி, எந்த நாடு, எங்கு நீங்கள் வசித்தாலும், என்ன மொழி பேசினாலும் சரி, உங்களுக்கு ஒரே லேபிள், உங்களுக்கு ஒரே வழி, உங்களுக்கு ஒரே எக்ஸாம்பிள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்களுடைய வழிதான் நமக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவதற்கு உள்ள வழி. வேறு யார் சொன்னாலும் ஏன், எப்படி என்று கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் ஏன், எப்படி என்று கேட்க கூடாது. கேட்டால் காஃபிராகி விடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னது சாத்தியமாகுமா, அது எப்படி முடியும் என்று கேட்டால் அவன் முனாஃபிக், காஃபிராகி விடுவான், கேட்க முடியாது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உறுதியாக இருக்கிறது, சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல். உஸ்வதுன் ஹசன, உஸ்வா முன்மாதிரி, ஹசனத்துன் அழகிய முன்மாதிரி. அப்ப அழகிய என்ற இந்த வார்த்தை தமிழ் மொழியிலும் சரி அரபி மொழியிலும் சரி மிக விசாலமான ஒரு பொருள் கொண்டது. ஒரு நிகழ்ச்சியை பார்த்து சொல்வீர்கள், ரொம்ப அழகான நிகழ்ச்சி. ஒரு பேச்சை பார்த்து சொல்வீர்கள், ரொம்ப அழகான பேச்சு. ஒரு மனிதரை பார்த்து சொல்வீர்கள், ரொம்ப அழகானவர். ஒரு பொருளை பார்த்து சொல்வீர்கள், ரொம்ப அழகான பொருள். இப்படி இந்த அழகு என்ற வார்த்தையை எதனுடன் வேண்டுமானாலும் நாம் சேர்த்துக்கொண்டே செல்லலாம். எங்கே சேர்க்கிறோமோ அதற்கு ஏற்ப அதனுடைய பொருள் விசாலமாகிக் கொண்டே செல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு முன்மாதிரியாக ஆக்கியது, தொழுகையில் அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் என்று பார்த்து தொழுவதற்கு மட்டுமல்ல, சரியா? மஸ்ஜிதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் நேரத்தை எப்படி கழித்தார்கள், கழிக்கிறார்கள் என்பதை பார்த்து அதன்படி நடப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முதலாவதாக அவர்கள் ரசூல், நபி. இனி யாரும் நபியாக ரசூலாக ஆக முடியாது. அதே சமயத்திலே அவர்கள் ஓர் அழைப்பாளர். யார் அவர்கள்? அழைப்பாளர். யா ஐயுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹ். நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளன் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி. இரண்டாவது, ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஸ்லிம், அவர் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய முன்மாதிரி. பிறகு, நான் ஒரு சமூகத்திலே வாழ்கிறேன், அந்த சமூகத்துக்கு என் மீது கடமைகள் இருக்கின்றன, அந்த சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி. ஒரு கணவன் மனைவியை எப்படி பராமரிக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், அதற்கும் சிறந்த முன்மாதிரியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதற்கு முன்மாதிரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதமாக தீர்ப்பு எப்படி சொல்ல வேண்டும், மக்களை அல்லாஹ்வுடைய நீதத்தை கொண்டு சமமாக எப்படி நடத்த வேண்டும், அதற்கு முன்மாதிரியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உலகத்தை நாம் கழிக்க வேண்டும், அதற்கு சிறந்த முன்மாதிரியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஒரு தாஜர், ஒரு சிறந்த வியாபாரியாக, நேர்மையான உண்மையான ஒரு வியாபாரியாக நாம் எப்படி ஆக வேண்டும், அதற்கு சிறந்த முன்மாதிரியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வாழ்க்கையில் எதை நீங்கள் பார்த்தாலும், இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு ஏழை பசி பட்டினி வறுமை கஷ்டத்திலே சிக்கி அன்றாட உணவுக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர், ஒரு ஏழை, எப்படி சபுரோடு பொறுமையோடு பிறரிடத்திலே கேட்காமல் அல்லாஹ்வை திருப்தி கொண்டவனாக, அல்லாஹ்வுடைய விதியை திருப்தி கொண்டவனாக, தன் தேவையை பிறரிடத்திலே வெளிப்படுத்தாமல் அல்லாஹ்விற்கு முன்னால் மட்டும் அந்த தேவைகளை கேட்டு எப்படி ஒரு சிறந்த பொறுமையுள்ள அடியானாக வாழ வேண்டும் என்பதற்கும் யார் முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால், அல்லாஹ் பொருளாதாரத்திலே வளத்தை கொடுத்தால், அதை எப்படி அல்லாஹ்விற்காக ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறந்த செல்வந்தருக்கும் ஒரு முன்மாதிரியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முன்மாதிரி என்றால் நமக்கு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு முஸ்லிம் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வானாக, நம்மை மூமின்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. முஸ்லிம் என்றால் அவன் கட்டுப்படுபவன். முஸ்லிம் என்றால் யார்? கட்டுப்படுபவன், கீழ்ப்படிபவன், பணிந்து நடப்பவன், சிரம் தாழ்த்தி நடப்பவன், கட்டளைகளுக்கு அடிபணிபவன். முஸ்லிம் என்றால் இந்த பொருள்கள். நாம் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்? அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும். யாருக்கு பணிந்து நடக்க வேண்டும்? அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும். ஒரு முஸ்லிம் இப்படி தாஅத்துல்லாஹ் தாஅத்து ரசூல், ஒரு பக்கம் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிதல், இன்னொரு பக்கம் ரசூலுக்கு கீழ்ப்படிதல். இந்த இரண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. நான் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அழுத்தமாக சொல்லுவேன், அதை நீங்கள் கவனத்திலே வைக்க வேண்டும். ஒரு பக்கம் தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதல், இன்னொரு பக்கம் தாஅத்து ரசூல், ரசூலுக்கு கீழ்ப்படிதல். இந்த இரண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அதாவது அல்லாஹ் சொன்னா அது கொஞ்சம் ஹை, ரசூல் சொன்னா கொஞ்சம் லோ என்று நீங்கள் பிரிக்க முடியாது. அப்படி யாராவது பிரிச்சா அவங்க காஃபிர், எழுதி வச்சுக்கோங்க. அப்படி யாராவது பிரிச்சா அவங்க யாரு?
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 044-2524-7866.
தொழுகையை கடமையாக்கிய அல்லாஹ், நேரத்திலே தொழுகையை தொழ வேண்டும் என்று கட்டளையிட்ட அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இப்போது இந்த தொழுகையை தொழக்கூடாது, அசர் தொழுகையை நீங்கள் தொழக்கூடாது, நேரம் வந்துவிட்டது, நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். இதற்கு யாராவது மாற்றம் செய்தால் முடிஞ்சிச்சு. இது ஒரு வரலாற்று சம்பவம், நிகழ்வு. அதுக்கு நம்ம போல இன்னும் நிறைய உதாரணங்கள். மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஃபர்தா இல்லையா? அல்லாஹ் கடமையாக்கி இருக்கானா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரா செய்யுங்க, அப்படியே உங்க பொம்பளை புள்ள உங்க மனைவி அப்படியே விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். நீங்க இல்ல, அல்லாஹ் சொல்லியிருக்கானே மனைவியை பாதுகாக்க சொல்லி, நான் எப்படி ஹிஜ்ரா கிளம்புறது என்று ஒருவர் வீட்டிலே தங்கி இருந்தால் அல்லாஹ் வசனம் இறக்கினான், அவர்கள் எல்லாம் காஃபிர்கள். ஜிஹாதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். மனைவியை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், வியாபாரத்தை செழிப்பாக்கணும். யார் ரசூலுல்லாஹ், நீங்க இந்த நேரத்தில் போய் எங்களை ஜிஹாதுக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு யாரெல்லாம் ஜிஹாதுக்கு வராமல் மறுத்தார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களையெல்லாம் முனாஃபிக்குகள் என்று வசனத்தை இறக்கிட்டான். காஃபிர்கள் என்று அல்லாஹ் அவர்களை நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப அல்லாஹு தஆலா ரசூல் சொன்ன கட்டளைய உடனே அதை தன் கட்டளையாக அங்கீகரித்தார். எப்படி? கவனிக்கணும், ரசூல் சொன்ன கட்டளைய தன் கட்டளையாக அங்கீகரித்தார். ஒரு சஹாபி அன்சாரி, சில சமயங்கள்ல தெரியாமல் செய்த தவறுகளை கூட அல்லாஹ் கடுமையாக கண்டித்தான். அவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி, அவங்களுடைய மகனார் ஜுபைர் இப்னு அவ்வாம், அவங்களுக்கும், அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கும் ஒரு அன்சாரி சஹாபிக்கும் இடையில ஒரு பிரச்சனை. ஜுபைர் இப்னு அவ்வாம் மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு நிலம் வாங்கினாங்க. அப்ப அன்சாரியுடைய நிலம் அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய நிலத்தை தாண்டி ஒரு ஓடை ஓடியது. அப்ப மழை பெஞ்சா அந்த தண்ணி முதல்ல யாருக்கு வரும்? ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கு வரும். அப்ப அந்த அன்சாரி சொன்னாரு, நீங்க பாத்தி கட்டாதீங்க, தண்ணியை எனக்கு ஓட விடுங்க, எனக்கும் வரட்டும் அப்படின்னாரு. இப்ப ஜுபைர் இப்னு அவ்வாம் சொன்னாரு, இந்த ஓடை என் நிலத்துல இருக்கு, நான் தண்ணியை பயன்படுத்திக்கிறேன், மிச்சமுள்ள தண்ணியை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னாரு. அன்சாரி அதை ஒத்துக்கல, தண்ணி வரும்போதே எனக்கு நீங்க சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப இந்த ஓடை பொது ஓடை அல்ல, பொது வாய்க்கால் இருந்து தடுத்து ஜுபைர் இப்னு அவ்வாம் தன்னுடைய நிலத்துக்கு தண்ணி எடுக்கிற, இவருடைய நிலத்தில் உள்ள ஓடை பள்ளத்தாக்கு. அப்ப இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹிடம் செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஜுபைர், அந்த தண்ணீரை கொண்டு நீ உன் நிலத்துக்கு நீர் பாய்ச்சிக்கொள், மிஞ்சிய தண்ணீரை தடுக்காதே விட்டுவிடு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அது பலன் தரட்டும். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அப்படித்தான் செய்கிறேன் என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்ட அந்த அன்சாரி ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மாமியின் மகன் என்ற காரணத்தால் நீங்கள் இப்படி சொன்னீர்களா? அல்லாஹு அக்பர். அவர் தெரியாம சொல்லிட்டார், வேண்டும் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹுவின் முகம் சிவந்தது. ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அரிஷிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலை இறக்கிவிட்டான். குர்ஆனுடைய வசனம் சூரா அன்னிசாவுடைய 65வது வசனம், ஃபலா வரப்பிக லா யுஃமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ அறவே, உன் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள், விசுவாசிகளாக ஆக மாட்டார்கள். யாரெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் மூமின்களாக ஆக முடியாது. யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களும் மூமின்களாக ஆக முடியாது. யாரெல்லாம் ஜகாத் கொடுத்தார்களோ அவர்களும் மூமின்களாக ஆக முடியாது. யாரெல்லாம் நோன்பு வைத்தார்களோ அவர்களும் மூமின்களாக ஆக முடியாது. யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ அவர்களும் மூமின்களாக ஆக முடியாது. யாரெல்லாம் தங்களை முஸ்லிம்கள் மூமின்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் முஸ்லிம்களாக ஆக முடியாது, மூமின்களாக ஆக முடியாது. எதுவரை? கண்டிஷன். ஹத்தா கண்டிஷன். என்ன கண்டிஷன்? தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு உன்னை நடுவராக ஆக்க வேண்டும், உன்னை தீர்ப்பளிப்பவராக ஆக்க வேண்டும். கண்டிஷன் நம்பர் ஒன். தீர்ப்பு யார், யாருடைய தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ். யாருடைய தீர்ப்பின் பக்கம் முஸ்லிம்கள் வர வேண்டும்? ரசூலுல்லாஹுடைய தீர்ப்பின் பக்கம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்பவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பர் ஒன். இரண்டாவது கண்டிஷன், ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ. நீங்கள் தீர்ப்பளித்ததில் மன நெருக்கடியை உணரக்கூடாது. நீங்கள் தீர்ப்பளித்ததில் மன நெருக்கடியை உணரக்கூடாது. நீங்கள் எதை தீர்ப்பளித்தீர்களோ, நீங்கள் எதை தீர்ப்பளித்தீர்களோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எப்படி இப்ப மகிழ்ச்சியை எப்படி மாத்தணும்? ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்ததை நான் பொருந்தி கொண்டேன். இஸ்லாமிலே கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைப்பதல்ல, அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, வயுசல்லிமு தஸ்லீமா மூன்றாவது கண்டிஷன், அதன்படிதான் நடக்க வேண்டும். இன்றைக்கு சொல்றாங்களா இல்லையா? சரிதான், ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ் சரிதான், என்னங்க சரிதான், ஏத்துக்கிட்டோம், ஆனா நடக்க மாட்டோம். எப்படி இஸ்ரவேலர்கள் சொன்னது மாதிரி, சமிஅனா வ அஸைனா, கேட்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது ரொம்ப அழகா இருக்கு, பெஸ்டா இருக்கு, ஆனா கேட்க மாட்டோம். இன்னைக்கு பாருங்க நிறைய உதாரணங்கள், யாரையும் நான் குறையா சொன்ன நினைச்சு கூடாது. நிறைய இஸ்லாமிய ஒழுக்குங்கள், அதெல்லாம் சரிதாங்க, அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது. எப்படி அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது? எப்ப செய்யறது? மூத்துக்கு பின்னாடியா? மலக்குள் மூத்து வந்து உயிரை வாங்கிட்டு போனதுக்கு பிறகா? இல்லை. வயுசல்லிமு தஸ்லீமா மூணாவது கண்டிஷன். முதல் கண்டிஷன், தீர்ப்பளிப்பவர் நீங்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கண்டிஷன், உங்களுடைய தீர்ப்பை மனமு வந்து அங்கீகரிக்க வேண்டும். மூன்றாவது கண்டிஷன், அதற்கு கட்டுப்பட வேண்டும். அப்போ ஒரு முஸ்லிம் தாஅத்துல்லாஹ் தாஅத்து ரசூல், அல்லாஹ்விற்கு கீழ்படிதல், ரசூலுக்கு கீழ்படிதல். வமன் யுத்தி ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக முடியும். ரசூல் பேசும்போது அது சரியில்லையா ரசூலல்லாஹ், இது சரியில்லையா ரசூலல்லாஹ். அதே போல இன்னைக்கு காலத்துல அந்த ஹதீஸ் அது இருக்குதான், சஹி புகாரியில இருக்குதான், இது சஹி தான், ஆனா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இப்படி பேசினா அவங்க வெளியே போயிடும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, நாம் இந்த ஒரு அடிப்படையை புரிந்ததற்கு பிறகு இந்த தலைப்பினுடைய மூன்றாவது அம்சம் என்ன? குடும்பம், முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். சரியா? முன்மாதிரின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? முஸ்லீம்னா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து குடும்பம். இப்ப குடும்பம், ஃபேமிலி. இப்ப இந்த குடும்பம் என்று சொன்னால் அது ஒரு கட்டடத்திற்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, அப்படியா? ஒரு வீட்டுக்கு சொல்ற வார்த்தையா? இல்லை. குடும்பம் என்பது பல நபர்களை உள்ளடக்கிய ஒரு சொசைட்டி, ஒரு சிறிய சொசைட்டி. சொசைட்டி ரெண்டு, ஒன்று ஒரு ஊரே ஒரு சொசைட்டி, ஒரு ஜில்லா, ஒரு ஒரு மாநிலம், ஒரு நாடு, ஒரு சொசைட்டி. இன்னொன்று ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் என்றால் ஒரு குடும்பத்தை சொல்லப்படும். இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதன் லில்லா, இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார். அவரும் இறை நம்பிக்கையாளர், அவருடைய மனைவிகள் ஹாஜர் சாரா இறை நம்பிக்கையாளர்கள், அவருடைய பிள்ளைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் மூமின்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நபிமார்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதா. ஆகவேதான் அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டளையிட்டான், இத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, முஹம்மதே நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவீராக, இப்ராஹிமுடைய நெறியை பின்பற்றுவீராக.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
அப்ப குடும்பம் என்று சொன்னால் அங்கே ஒரு தந்தை, ஒரு மனைவி, பிள்ளைகள், இது குடும்பத்தின் அடிப்படை உறுப்பினர்கள். பிறகு இந்த தந்தை வழி உறவினர்கள், பாட்டன், பாட்டி. பிறகு தாய் வழி உறவினர்கள், பாட்டன், பாட்டி. பிறகு அந்த தந்தையின் சகோதரர்கள், சகோதரிகள். தாயின் சகோதரர்கள், சகோதரிகள். இப்படி குடும்பம் என்பது ஒன்று விரிவாக, இன்னொன்று சுருக்கமாக எடுத்தால் கணவன், மனைவி, பிள்ளைகள், தந்தை, தாய், பிள்ளைகள், இது ஒரு குடும்பம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நாம் ஒரு முஸ்லிம் குடும்பத்தின் தேவையில் இருக்கிறோம். என்ன தேவையில் இருக்கிறோம்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தின் தேவையில் இருக்கிறோம். அதாவது இந்த குடும்பத்தை பார்த்தால் இவர்களை பார்த்து இஸ்லாமை படிக்க வேண்டும், இவர்களை பார்த்து தியாகத்தை படிக்க வேண்டும், இவர்களை பார்த்து இறை நெறியை படிக்க வேண்டும், இவர்களை பார்த்து ஒழுக்கத்தை படிக்க வேண்டும் என்று முன் உதாரணமாக சொல்வதற்கு தகுதியான ஒரு முஸ்லிம் குடும்பம் இன்றைய வாழ்க்கையின் கட்டாய தேவை. எந்த குடும்பத்திலே ஈமானுக்கு நாம் உதாரணத்தை சொல்லலாமோ, எந்த குடும்பத்திலே இஸ்லாமுக்கு உதாரணத்தை சொல்லலாமோ, எந்த குடும்பத்திலே ஹலால் ஹராமை பேணுவதற்கு உதாரணத்தை சொல்லலாமோ, எந்த குடும்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு உதாரணத்தை சொல்லலாமோ, எந்த குடும்பத்தை ஷிர்க், பிதஅத், அநாச்சாரங்கள், சமுதாயத்தின் கண்மூடி பழக்கங்களை விட்டு நீங்கி இருப்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாமோ, அத்தகைய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம் இன்று நம் வாழ்க்கையின் கட்டாய தேவை. இந்த முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்ய முடியாது. இது ஒரு பொருளா நம்ம இம்போர்ட் செய்யறதுக்கு, அல்லது மழையா வானத்திலிருந்து அல்லாவிடத்தில் இறக்கி கொடுன்னு துவா கேட்கிறது? நாம் அப்படி மாற வேண்டும். நம்முடைய இந்த வகுப்பின் நோக்கம் என்ன? நானும் நீங்களும் அந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தின் அங்கத்தினராக மாற வேண்டும், அதன் ஒரு தூணாக நாம் மாற வேண்டும். புரியுதா நான் சொல்றது? நம்முடைய இளைய தலைமுறையினராக இருக்கட்டும், அல்லது திருமணம் முடித்து பிள்ளைகளை பேரன்களை பெற்றவர்களாக இருக்கட்டும், இந்த நல்ல சபையின் நோக்கம் என்ன? அந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பமாக என் குடும்பம் இருக்கிறதா? அந்த முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தில் வர்ணிக்கப்படுகின்ற தந்தையாக, கணவனாக, தாயாக, மனைவியாக நான் இருக்கிறேனா? பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட முறையிலே பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா என்று பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் நம் நோக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக ஆண்களை பற்றிய சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆண்களுக்கு சொல்லப்படுகிற பல விஷயங்கள், இது வாலிபர்கள், அதாவது பெரியவர்களுக்கு, திருமணத்தை முடித்தவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள் வாலிபர்களுக்கும் பொருத்தம், அதுபோன்று பெண்களுக்கும் பொருத்தம், அதுபோன்று சிறுவர்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இருந்தாலும் அதுதான் இந்த மார்க்கத்தின் அடிப்படை என்ற காரணத்தால் அதை நாம் விட்டுவிட்டு மற்ற விஷயங்களை சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவேதான் அந்த விஷயத்தை நாம் முதலாவதாக முற்படுத்திக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்குவதற்கு முதலில் சரியான ஈமான், இறை நம்பிக்கையுடைய ஆண் தேவை. அந்த இறை நம்பிக்கையுடைய ஆணின் மூலமாகத்தான், அல்லது அந்த இறை நம்பிக்கையுடைய ஆண் தான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை கட்டமைக்க முடியும், ஒரு முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்க முடியும். இறை சரியான இறை நம்பிக்கை உடைய ஆண் அங்கே இல்லை என்றால் முஸ்லிம் குடும்பத்தின் நடுத்தூண் இல்லை என்று பொருள். முஸ்லிம் குடும்பத்தின் அடிப்படையான அந்த தூண், அந்த அம்சம் இல்லை என்று பொருள். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் அதை அலங்கரித்தாலும் அதற்கு முயற்சி செஞ்சாலும் அது அங்கே உருவாகாது. அப்ப ஈமான் என்றால் என்ன? இன்று நாம் அல்லது நம்மிலே பலர் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் சரியா? நம்மள பலர் சரியா? வார பத்திரிகைகள் படிக்கின்ற பலர். அப்புறம் இந்த வார பத்திரிகையில செய்தித்தாள் நல்லதை படிப்பவர்களும் உண்டு, கெட்டதை படிப்பவர்களும் உண்டு, தனியாவீங்க. இது போக ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களும் நம்மிலே உண்டு, இருக்கிறாங்களா இல்லையா? பல விஷயங்களை பற்றி கருத்து பரிமாற விவாதங்கள் செய்ய பல மணி நேரங்கள் ஒதுக்குபவர்களும் நம்மிலே உண்டு, சரியா இல்லையா? அதாவது சுருக்கமா சொல்ல போனா வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, பயனற்ற பேச்சிலே நேரத்தை கழிப்பவர்கள். ஒரு மணி நேரம் டீ கடையில் டீ குடிச்சிட்டு வருவாங்க, டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு மணி நேரம். என்ன நடந்துச்சு அங்க? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி பேசப்பட்டதா, மறுமையை பற்றி பேசப்பட்டதா, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசப்பட்டதா, அல்லது இந்த ஊர்ல ஒரு முஸ்லீம் உடல் சுகம் இல்லாம இருக்கிறாரு, அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், அவருக்கு நம்ம எப்படி உதவலாம், யார் கடன்பட்டிருக்கிறா அவங்களுக்கு ஏதாவது நம்ம எப்படி உதவலாம், என்ன மவுத் இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு அதுக்கு ஏதாவது நம்ம எதுவும் உதவி செய்ய முடியுமா, அந்த மாதிரி பேச்சு பேசப்பட்டதா அல்லது வேறு என்ன பேச்சுகள்? அதை நீங்கள் மிக அறிந்தவர்கள். அந்நியத்திற்குரியவர்களே, நம்மிலே எத்துணை பேர், நம்மிலே எத்தனை பேர் ஈமான் என்றால் என்ன, அல்லாஹ் விரும்புகிற ஈமான் என்ன, ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன, ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன என்பதை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து தெளிவாக படித்து கற்று வைத்திருப்பவர்கள். நான் யாரும் கை தூக்குன்னு சொல்லல, நீங்களே முடிவு பண்ணிக்க. பயான்ல கேட்டிருக்கலாம், ஏதாவது அங்கங்க செய்தி கேட்டிருக்கலாம், அது வல்ல, அது வல்ல. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹுவை நீர் கற்றுக்கொள்வீராக. அல்லாஹ் ரசூலுக்கு கற்றுக் கொடுத்தான், ரசூல் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் வருகிறார், அமர்கிறார், ரசூலிடத்திலே கேள்வி கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சென்ற பிறகு என்ன பதில் சொன்னார்கள், என்ன பதில் சொன்னார்கள் சொல்லுங்க. ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி விடத்திலே நான்கு கேள்விகளை கேட்டுவிட்டு அவர் திரும்ப செல்கிறார். அவர் சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்பிப்பதற்காக வந்து சென்றார். அப்ப நம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முஅல்லிம், ஒரு ஆசிரியர் தேவை. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, ஆனா ஆவண்ணா படிக்கிறதுக்கு ஆசிரியர் தேவை, ஆனா ஈமான படிக்கிறதுக்கு ஆசிரியர் தேவை. ஒரு கேசர் கேட்டா நானும் பிரச்சாரம் ஆயிடுவேன், நானும் மூமினா மாறிடுவேன், எப்படி நிலைமை இருக்கு? ஈமானை படிப்பதற்கு ஒரு நூல் இல்லை, ஒரு ஆசிரியர் இல்லை, என்ன ஈமானை படிக்க முடியும்? அந்த ஈமானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் கேட்கிறார், மல் ஈமான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். பதில் யாருக்கு தெரியும்? ஈமான் என்றால் அன் துமின பில்லாஹ் வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கத்ரி கைரிஹி வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய மலக்குகளை நம்ப வேண்டும், அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், இறுதி நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், அதில் உள்ள நன்மையையும் அதில் உள்ள தீமை தீயதையும். அப்ப இந்த ஆறு அம்சங்கள் ஈமானுடைய அம்சங்கள். அல்லாஹுவை நம்புவது என்றால் என்ன? இன்று அடித்து சொல்லலாம், நம் முஸ்லிம் சமூகத்திலே 100 பேர் அல்லாஹ்வை நம்பவில்லை. கோச்சுக்காதீங்க, என்ன ஆலிம்சா இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு, என்ன ஆலிம்சா இப்படி சொல்றீங்களேன்னு கோச்சுக்காதீங்க, கேட்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். நம் முஸ்லிம்கள் அல்லாஹுவை நம்பி இருந்தால் இன்று கபர்களில் சென்று துவா கேட்டிருக்க மாட்டார்கள், அங்கு சுஜூது செய்திருக்க மாட்டார்கள், மஸ்ஜிதை கட்டி செழிப்பாக்குவது போன்று தர்காக்களை கட்டி செழிப்பாக்கி இருக்க மாட்டார்கள். சரியான உதாரணமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் பெரும்பாலான ஊர்களிலே மஸ்ஜிதுக்கு செல்வதை விட கபருக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி ஒரு கூட்டம் அந்த தர்கால கபர்கள்ல என்னென்ன அடிச்சாட்டியங்கள் ஷிருக்குகள் பிதாத்துகள் நடக்குது, அதெல்லாம் ஒரு தனி தலைப்பு. இன்றைக்கு நம்ம அதை பத்தி பேச வர. அடுத்து நான் என்ன கேட்கிறேன், இதற்காக இந்த சமூகத்தை கைப்பிடித்து தடுப்பதற்காக நம்மில எத்தனை பேர் இதுவரை தியாகம் செய்கிறோம், அதை பார்த்து வருத்தப்படுகிறோம், அதற்காக நாம் அந்த தீமைகளை பார்க்கும்போது எரிச்சல் அடைகிறோம், நமக்கு நம்மள எத்தனை பேருக்கு உணர்ச்சி வருகிறது. என்ன சொல்றோம், அவங்களும் விடுங்க, அவங்க பாட்டுக்கு நடக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ் அல்லாதவருக்கு முன்னால் சுஜூது செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை அழையுங்கள் என்று இறந்துவிட்ட ஒருத்தரை அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், சிபாரிசுகள் எனக்கு சொந்தம், என்னிடத்திலே சிபாரிசு தேடுங்கள் என்று. மனிதர்களை என்னிடத்திலே நீங்கள் வக்கீலாக ஏஜென்டாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏஜென்ட் இல்லாமல் அல்லாஹுவை அணுக முடியாது என்று சொல்கிறார்கள். கபர்களை தவாஃபு செய்கிறார்கள், அதை முத்தம் போடுகிறார்கள், அங்கு சென்றால்தான் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமானிய உணர்வுகள் எங்கே? ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆபத்து, ஒரு வீடு பத்தி எரியுது, பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறது, பார்த்துட்டு சும்மா இருப்போமா? சும்மா இருப்போமா? சும்மா இருப்போமா சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா இருப்போமா? நிச்சயமா இருக்க மாட்டோம். ஒரு வீடு, ரெண்டு வீடு, மூணு வீடு இல்லை சகோதரர்களே, சமுதாயத்தின் பெரும்பாலானவர்களுடைய வீடு ஷிர்க் என்ற நெருப்பால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறோம் நம்ம? அவங்களோட தான் கல்யாணம் பண்றோம், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறோம், அவங்களோட சாப்பிடுறோம், அவங்களோட தோழ மகிழ்றோம், அவங்களோட வியாபாரம் செய்கிறோம். எங்கே நம்முடைய ஈமானிய உணர்வுகள்? அப்ப நம்ம இன்னும் சரியான மூமினாக ஆகல. ஒரு பக்கம் யாரு ஷிர்கிலே இணை வழிபாடுகளில் இருக்கிறார்களோ அவர்கள் மூமின்களே அல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஷிர்கை பார்த்ததற்கு பிறகும், அந்த ஷிர்கை கண்ணுக்கு நேராக கண்ட போதும் அதை கண்டிக்காமல், அதற்காக உணர்ச்சி வசப்படாமல், அதற்காக ஒரு முயற்சி செய்யாமல் இருக்கிறார்களே, இவர்களும் ஈமானிய பலவீனத்திலே இருக்கிறார்கள். அப்ப ஒரு முஸ்லிம் குடும்பம் உருவாகுவதற்கு இப்படிப்பட்ட மூமின்களால் முடியாது. அந்த மூமின் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான ஈமான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிழ்முன், ஈமான் ஷிர்க் இணை வைத்தல் கலக்காத ஈமான். இந்த மூமின்களால் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு புரட்சியை செய்ய முடியும். இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலையான ஒரு செய்தி என்னவென்றால், யாரு இந்த ஷிர்கை கண்டிக்கிறார்களோ, இந்த ஷிர்கை தவறு என்று சொல்லி மக்களை திருத்த முயற்சிக்கிறார்களோ, அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வச்சிருப்பாங்க, என்னங்க ஒரு முத்திரை, என்ன வஹாபி, அல்லது தௌஹீத்வாதி, இவன் நஜாத்து. ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் அவர்கள் நம்மளை ஏசுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பெயர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் அதெல்லாம் நமக்கு நல்ல பெயர்களாவே, அழகிய பெயர்களாவே ஆக்கிட்டான். எப்படி? வஹாபினா என்ன? வஹாப் அல்லாஹ்வுடைய பேர், வாரி வழங்கக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட நம்மள அல்லாஹ்வை சேர்ந்தவர்கள். அதே போல நஜாத், வெற்றி உடையவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், தௌஹீத், அல்லாஹ்வை உண்மையில் ஏகத்துவப்படுத்துபவர்கள். எவ்வளவு நல்ல பெயர்களாவே அல்லாஹ் அவங்க வாயாலே நமக்கு இன்ஷா அல்லாஹ் இது சர்டிபிகேட்டாக ஆக்கி வைக்கட்டும். அப்படித்தானே அகல கிதாபுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க முஸ்லீம் ஆகலையா? நீங்க முஸ்லீம்கள் என்பதற்கு, நாங்கள் முஸ்லீம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கு. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களையும் நமக்கு சாட்சியாளர்களாக ஆக்கிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப குத்தி அவர்களுடைய பேச்சுகளில் இருந்து மக்களை திருப்ப முயற்சிக்காதீர்கள். சரி வாங்க. அப்ப இந்த ஈமான், அல்லாஹுவின் மீது, மறுமையின் மீது, ரசூல் நபிமார்களின் மீது, வேதங்களின் மீது, தூதர்களின் மீது, விதியின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அந்த அடிப்படையிலே, ரசூல் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையிலே அந்த ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமான் தான் ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும், ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்த முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சஹாபாக்களுக்கு அந்த ஈமானை தான் கற்பித்துக் கொடுத்தார்கள். இந்த ஈமான், அல்லாஹுவை நம்புதல், மறுமையை நம்புதல், அல்லாஹ்வின் கட்டளையை நம்புதல், அதற்காக அர்ப்பணித்தால் சொர்க்கம் உண்டு என்று உறுதி கொள்ளுதல், இதுதான் ஈமான். அந்த ஈமான் நம்மிடத்திலே தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211, லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
ஈமானுக்கு அடுத்தது என்ன? ஈமானுக்கு அடுத்தது இஸ்லாம். அடுத்த கேள்வி, ஜிப்ரீல் என்ன கேட்கிறார்? இஸ்லாம். இந்த இஸ்லாமில் எத்தனை கடமைகள் வருகின்றன? எத்தனை? முதலாவது கடமை என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், ஷஹாதா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ். ஈமானிலும் இருக்கிறது, இஸ்லாமிலும் இருக்கிறது. புரிஞ்சுச்சீங்களா? அங்கேயும் நீங்க ஈமானை படிக்கும் போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ் படிக்கணும். இஸ்லாமை படிக்க வரும்போது முதல் பாடம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ் படிக்காம நீங்க என்னத்தை தான் இஸ்லாம படிச்சாலும் சரி, அது இஸ்லாமாக இருக்காது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்கப்படுபவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்ற முறையிலே செய்ய வேண்டும். அப்ப இந்த அர்த்தத்தை புரியாததுனாலதான் இன்றைக்கு மக்கள் எங்க போறாங்க? ஒரு கூட்டம் தர்காக்கு போறாங்க, ஒரு கூட்டம் கபருக்கு போறாங்க, ஒரு கூட்டம் ஷேக்கு காலில் உழுகுறாங்க. இன்னும் அப்படியே அதனுடைய தொடர் நீண்டு கொண்டே செல்கிறது. அப்ப வணக்க வழிபாடுகளை கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்விற்குத்தான் செய்ய வேண்டும். பணிவு, நம்பிக்கை, ஆதரவு, நேர்ச்சை, பிரார்த்தனை, பயம், குனிதல், ஆதரவு வைத்தல், இது எல்லாம் யார் ஒருவனுக்கு மட்டும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும். குல் இன்ன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். வழிபாடுகளை கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டும். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். இபாதத் இக்லாஸுடன், இக்லாஸ்னா என்ன? அல்லாஹ்விற்கு மட்டும் வழிபாடுகளை கலப்பற்ற முறையிலே செய்வது. குல் இன்னி உமிர்து அன் அஅபுதல்லாஹ் முக்லிஸல லஹுதீனி. எல்லாருக்கும் இந்த கட்டளை, சரியா? இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டதுனால திரும்ப இதுல விவரமா போக வேண்டியதில்லை. அடுத்த கட்டளை, அடுத்த இந்த ஷஹாதாவுடைய இரண்டாவது பார்ட் என்ன? முஹம்மத ரசூலுல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல்னா இதுக்கு என்ன பொருள்? கண்ணியத்திற்குரியவர்களே, நான்கு பொருள்கள் இங்கே இருக்க வேண்டும். எத்தனை விஷயங்கள்? நான்கு விஷயங்கள். முதலாவது என்ன? தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், ரசூல் என்ன சொன்னார்களோ அவை அனைத்தும் உண்மையானவை. ரசூல் தான் சொல்லிய அனைத்து செய்திகளிலும் உண்மையானவர், பொய்யே பேச மாட்டான். முற்காலத்தில் நடந்ததாக இருக்கட்டும், பிற்காலத்தில் நடந்ததாக இருக்கட்டும், அவங்க பேசுறது எல்லாமே உண்மைதான். அஸ்ஸாதிக், சரியா? தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், தாஅத்துஹு ஃபீமா அமர், அவங்க என்ன கட்டளை போட்டாங்களோ அதற்கு கீழ்ப்படிதல், என்ன கட்டளை போட்டாங்களோ அதுக்கு கீழ்ப்படிதல். வஜ்தினாபு அம்மா நஹா அன்ஹு வஸஜர், எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுதல். அல்லாஹ் ரசூல் ஒரு கோடு போட்டாங்களோ இதை தாண்டாதீங்கன்னு தாண்ட மாட்டோம், இதை பார்க்காதீங்க பார்க்க மாட்டோம், இதை பேசாதீங்க பேச மாட்டோம், இதை கேட்காதீங்க கேட்க மாட்டோம், இங்க போவாதீங்க போக மாட்டோம், சரியா? அடுத்தது என்ன? இபாதத்துல்லாஹி அலா மா ஷரா, அல்லாஹுவை வணங்குதல், அல்லாஹுவை வணங்குதல் ரசூல் காட்டிய வழியிலே. முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் மேட்டர், செய்தி முடிஞ்சு போச்சு, இனி நீங்க கேட்க முடியாது. இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படி அதானுக்கு முன்னாடி சலவாத்து சொல்லுவாங்க, சொல்லாதீங்க. என்ன வஹாபி தடுக்க வந்துட்டா அதானுக்கு முன்னாடி சலவாத்து சொல்றது? சலவாத்து சொன்னா என்ன தப்பு இருக்கு? எப்படி அதானுக்கு முன்னாடி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் பாத்திருக்கீங்களா? சில ஊர்ல கேட்டுக்கிறீங்களா? எங்க இதெல்லாம் கிடையாதுங்க, அதான்ல சொல்லாதீங்க. வஹாபி வந்துட்டான் தடுக்கிறது, என்னங்க தப்பு இருக்கு? சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை, தப்பு இருக்கு. என்ன தப்பு? ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்காத இடத்துல சொல்றதுனால அது தப்பு. இப்ப தக்பீர் கட்டிட்டீங்க, தக்பீர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, அல்லாஹ் ரஹ்மான் தக்பீர் கட்ட முடியுமா? ஏன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பேர் தானே, பிஸ்மில்லால ரஹ்மான் தானே இருக்கு, அல்லாஹ் அக்பர் இல்லையே, நான் அதனால பிஸ்மில் அல்லாஹு ரஹ்மான் சொல்லி தக்பீர் கட்டுவேன் தக்பீர் கட்ட முடியுமா? உங்க இமாம் கட்டினா நீங்க அவரை இமாமா ஒப்பீங்களா? ஒப்பீங்களா? வைக்க மாட்டீங்களே. சரி, தக்பீர் கட்டிட்டாரு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு, அப்புறம் என்ன செய்யணும்? சுன்னா என்ன? வஜ்ஜஹத் ஓதுங்க, சனா ஓதுங்க. அப்புறம் என்ன செய்யணும்? சூரா ஃபாத்திஹா ஓதணும். இமாம் என்ன செய்யறாரு? தக்பீர் கட்டினோன்னு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீதுன் துஆ ஓதுறாரு. கேப்பீங்களா? கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைய கால முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹுவை தொழுகைக்குள்ளார மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. எப்படிங்க? தொழுகைக்குள்ளார மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னபடி செய்யணும். தொழுகைக்கு வெளியில வந்துட்டா நாங்க தான் ராஜா, நாங்க தான் இமாம், நாங்க தான் ஆமீர், நாங்க தான் நாகி, கட்டளை போடுறவங்களும் நாங்க தான், தடுக்கிறவங்களும் நாங்க தான். எங்க ஜமாத் என்ன சொல்லுதோ அதான். சுன்னத்துல் ஜமாத்துக்கு தனி ஒரு அர்த்தம் இருக்கு. சஹாபாக்கள் தாபியன்கள் சுன்னத்துல் ஜமாத்துக்கு பயன்படுத்தின அர்த்தம் ஒண்ணு, இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அதுக்கு பயன்படுத்துற அர்த்தம் ஒண்ணு. பின்னாடி நேரம் இருந்தா பாப்போம். அப்ப எதுவாக இருந்தாலும் ரசூல் சொன்னாதான் செய்யணும். கல்யாணத்துக்கு மாலை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? போட்டா என்ன தப்பு? கேட்க முடியாது. ஏன்? ரசூல்லா செய்யல. ரசூல்லா கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணிருக்காங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தான் நீங்க செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. அதான் இபாதத்துல்லாஹி அலா மா ஷரா, அல்லாஹ்வை வணங்கணும் ரசூல் காட்டின அடிப்படையில தான். இபாதத்துனா என்ன? வெறும் பள்ளிவாசல தொழுகிறது மட்டுமல்ல, ஒரு முஸ்லீமுடைய மஸ்ஜிதும் அங்கே இபாதத்து நடக்கக்கூடிய இடம். ஒரு மஸ்ஜிதுடைய, ஒரு முஸ்லீமுடைய வீடும் இபாதத்து நடக்கக்கூடிய இடம். ஏங்க, யூதர்கள் சல்மான் இப்னு ஃபார்சியை கிண்டல் பண்ணாங்க. ஏங்க, உங்க நபி பேசுறாரு, சிறுநீருக்கு எப்படி போறதுன்னு சொல்றாருங்க. ஒரு சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் செய்யும் போது அங்க யூதர்களும் இருந்தாங்க. பயன் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே, என்ன யார் ரசூலு, என்னமோ ஆகரத்தை பேசுவாரு, அதை சொல்லுவாரு, இதை சொல்லுவாரு, அப்படி பேசுவாரு, பார்த்தா ஒண்ணுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பள்ளிவாசல உட்கார்ந்து சொன்னாங்க, ஆனா முட்டாள்களே, ஆம், எங்களுடைய தூதர் எங்களுக்கு மலம் ஜலம் கழிப்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படித்தான் போகணும். இந்த திசையை முன்னோக்க கூடாது, கிபிலாவை முன்னோக்க கூடாது, கிழக்க முன்னோக்க கூடாது, மேற்க முன்னோக்க கூடாது, உட்கார்ந்து போகணும், மறைச்சு போகணும், சுத்தம் செய்யணும், எல்லாத்தையும் எங்களுக்கு ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ். எங்க
எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப இரண்டாவது பார்த்தீங்கன்னா அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். இதுல எத்தனை விஷயம் இருக்கணும்? எத்தனை விஷயம்? முதலாவது என்ன? தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், ரசூல் சொன்னதெல்லாம் உண்மை. அது அதெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் வேலை கிடையாது. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட கட்டளையை நிறைவேற்றுதல். மூன்றாவது என்ன? ரசூல் தடுத்ததை விட்டு விலகி கொள்ளுதல். நான்காவது என்ன? அல்லாஹ்வை வணங்கணும் ரசூலுல்லாஹ் காட்டிய முறையில், தக்பீரிலிருந்து சலாம் வரைக்கும், அதே போல மஸ்ஜிதிலிருந்து வீடு வரைக்கும், வீட்டிலிருந்து கடை வரைக்கும் திரும்ப இப்படி ரசூலுடைய வாழ்க்கையில தான் இருக்கு. அடுத்த கடமை என்ன? தொழுகை, இகாமத்து ஸலா. ஒரு முஸ்லிம் தொழுகையை முறையாக அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் நிறைவேற்றுகிறவர் தான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்க முடியும். யாரிடத்திலே தொழுகையின் பேணுதல் இல்லையோ, தொழுகையை அதன் நேரத்திலே பேணவில்லையோ, அவர் மார்க்கத்தின் அத்துணை கடமைகளையும் பாழாக்கி விடுவார். என்னையத்திற்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இதை நான் நசீஹத்தாக சொல்லிக் கொள்கிறேன். தொழுகை, 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 தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்திலே சொன்ன அறிவுரை என்ன? அஸ்ஸலா, 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 தொழுகை, தொழுகை, தொழுகை. இன்று நம் சமுதாய மக்களால் மிக அலட்சியமாக, மிகவும் ஒரு சாதாரணமாக கருதப்படுகிற ஒரு வணக்கமாக மாறிவிட்டது. எனக்கு கல்யாண பிஸி, அதனால தொழுக போச்சு. விருந்தில பிஸி, அதனால தொழுக போச்சு. இந்த கல்யாணத்தினால எத்தனை பேருக்கு தொழுக போகுது தெரியுமா? எத்தனை வக்து தொழுகையை வீணாக்குகிறார்கள் தெரியுமா? சரி, இது தனி சப்ஜெக்ட், தொழுகையில பேணுதல். இரண்டாவது, மூன்றாவது ஜகாத், நான்காவது சௌ, அஞ்சாவது ஹஜ் அல்லது முன்னபின். இப்ப இந்த இஸ்லாமுடைய இந்த கடமைகள், இதுல ஒரு முஸ்லிம் ஒரு குடும்பத்தின் தலைவர் சரியாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஈமான்ல சரியா இருக்கணும், அந்த ஈமான படிக்கணும். இஸ்லாம்ல சரியா இருக்கணும், அந்த இஸ்லாமை படிக்கணும். இந்த கடமைகளை அவர் பேண வேண்டும். இவரால் தான் ஒரு முஸ்லிம், ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்க முடியும். இந்த ஆண் தேவை நமக்கு. இந்த ஆண் தேவை ஈமானிலே, இஸ்லாமிலே அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிற முறையில் இருக்க வேண்டும். அந்த முஸ்லிம் நமக்கு தேவை. அவரை வச்சுதான் இந்த முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம் என்பதை நம்மளால கட்ட முடியும். இப்ப நான் ஒரு குடும்பத்தை, முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் என்றால், நான் இந்த மூமினாக முஸ்லீமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு முயற்சி செய்ய போகிறீர்களா? நீங்கள் முதலிலே உங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ஈமான், இஸ்லாம் என்னிடத்திலே இருக்கிறதா? அது இல்லாம நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி. இப்ப எப்படி செங்கல் வச்சு கட்டுறாங்க, கட்டும் போது இந்த ரெண்டு செங்கல்லையும் பிடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சிமெண்ட் கலவை. அது வைக்கல, கட்டடம் நிக்குமா? நிக்குமா? இப்ப பில்லர் போடுறாங்க, பூமியில தோண்டி ஆழமா பதிக்காம மேல அப்படியே பெரிய கம்பு கம்பியை வச்சு நல்ல ஜல்லி அள்ளி கொட்டி செய்யறாங்க, நிக்குமா? அது ஒரு சின்ன பையன், நாலு பசங்க வந்து இப்படி மோதனால என்ன ஆயிடும்? கீழே. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி? நல்ல குடும்பம் வேணுங்க, எனக்கு நல்ல மனைவி வேணும், எனக்கு நல்ல கணவன் வேணும், நல்ல குடும்பமாக என் குடும்பம் மாறணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, தேடல் இருக்கிறது, தேட்டம் இருக்கிறது. ஆனா எங்க? அங்க சத்து இல்லை, அங்கே அந்த சார் இல்லை, அந்த பிடிப்பு இல்லை. அது என்ன? ஈமான், இஸ்லாம் என்ற அந்த சத்து, அந்த இணைப்பு, அந்த கலவை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம செய்யற முயற்சிகள் எல்லாம் சமுதாயத்தில் நிறைய முயற்சி செய்யறாங்க. முயற்சி செய்யல நம்ம சொல்லல, எல்லாமே அப்படியே எப்படி ஒரு மழை பெஞ்சா, ஒரு காற்று அடிச்சா கூரை வீடு போகுதோ அந்த மாதிரி விழுந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம், அவர் இறை அச்சம் உள்ளவராக இருப்பது. முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தின் மூன்றாவது அம்சம் ஈமான், இஸ்லாமுக்கு பிறகு அவரிடத்திலே தக்வா இருக்க வேண்டும். தக்வா இல்லை என்றால் எல்லாத்திலையும் ஓட்ட வந்துடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும்போது சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும், நீ அவனை பார்ப்பது போன்று. நீ அவனை பார்க்கவில்லை என்றால் அவன் உன்னை பார்க்கிறான் என்பதை நம்பு. அப்ப தக்குவா, அல்லாஹுடைய பயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் சொல்லி காட்டாங்க, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா எங்க இருக்கணும், கல்புல இருக்கணும், வேஷத்துல அல்ல. தக்வா எங்க இருக்க வேண்டும், கல்பிலே இருக்க வேண்டும், பேச்சிலே அல்ல. ஒரு முஸ்லீம் முன்மாதிரி முஸ்லீம் குடும்பத்தினுடைய ஒரு ஆணிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான தலையாய அம்சம் என்ன, தக்வா என்ற இறையச்சம், அல்லாஹுடைய பயம் என்ற அந்த தன்மையை கொண்டு அவர் தன்னுடைய பண்புகளை சீர் செய்பவராக இருக்க வேண்டும். எல்லாத்திலையும் தக்வாவை அவர் முற்படுத்த வேண்டும். தக்வாவிற்கு அடுத்தபடியாக அவரிடத்திலே உறுதி இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும், தன் கொள்கையிலே பிடிப்பு இருக்க வேண்டும். சரியா, ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கக்கூடாது, உறுதி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் கொள்கை பிடிப்பற்றவராக இருக்க முடியாது, எதில் வேண்டுமானாலும் சமரசம். ஆனால் ஈமானிலே இஸ்லாமிலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்ல. தீன் என்று வந்துவிட்டால் நான் விட்டுக் கொடுக்க தயார் இல்லை. இன்னைக்கு எப்படி நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், அப்படியே நேர் மாற்றம். ஏன் துன்யால நான் எதையுமே விட்டுக் கொடுக்க தயார் இல்லை, ஒரு பைசாவை கூட என்னங்க விட்டுக் கொடுக்க தயார் கிடையாது. துன்யால என் ஹக்கு எனக்கு கிடைக்கணும், மார்க்கம் என்று வந்து விட்டதா, எவ்வளவு வேண்டுமானாலும் சமரசம். இவரதான் மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மிதவாதி, நடுநிலைவாதி, அட்ஜஸ்டபிள் மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. என்னங்க அல்லாஹ்வுடைய ஹக்குல எதை வேண்டுமானாலும் பாழ்படுத்தலாம்னு சொல்லி இறங்கி வந்துருவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பான். அப்போ ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த கொள்கை உறுதி இருக்க வேண்டும், ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும். இவர்தான் தன் மனைவியை திருத்த முடியும், தன் மனைவியை அல்லாஹுவின் வழிபாட்டிலே அடக்கி வைக்க முடியும். இவர்தான் தன் பிள்ளைகளை ஒரு வீரராக அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகின்ற கொள்கையில் உறுதி உள்ள ஒரு இறை நம்பிக்கையாளராக தன் பிள்ளைகளை வளர்க்க முடியும். இவர்கிட்டயே இல்லை, யார்கிட்ட இல்ல, யார்கிட்ட, தந்தையிடத்திலே, வீட்டில் உள்ள கணவனிடத்திலே வீரம் இல்லை. எப்ப வேணாலும் மனைவி எங்க வேணாலும் போலாம், ஏன் கேட்க மாட்டார். மாறா எப்படி கேட்க, சில வீட்டில் எப்படி இருக்கு, புருஷன் வெளியே போனாங்கன்னா கேட்பாங்க, மேடம் எங்க போறீங்க, எங்க போறீங்க, எங்க போறீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி வருது, மனைவி பெண் வீட்டை விட்டு வெளியே செல்வதா இருந்தால் கணவனின் அனுமதி இல்லாமல் செல்ல வேண்டும் என்று. வீரம் இல்லை என்றால் எப்படி மாறிடும், எப்படி மாறும் சொல்லுங்க, நீங்களும் கொஞ்சம் பேசுங்க என்னோட சேர்ந்து, திருப்பி போயிடும். அதாவது மனைவி வீட்டுல அனுமதி கேட்டு இவர் போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வரும் அந்த ஹதீஸ்லாம், கணவன் வீட்டில இருக்கும் போது அவங்களுடைய அனுமதி இல்லாம பெண்கள் நஃபில் நோன்பு வைக்க வேணாம். இங்க எப்படி மாறிடும், பள்ளிவாசலுக்கு போறதா இருந்தா கூட, அம்மா நான் பள்ளிக்கு போட்டுமா, எப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கேக்குறாங்க ரசூல்லா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, எப்படி ரசூல்லா வீட்டுக்கு வந்தா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் இருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு வந்தோடனே மன்னிச்சுக்கிட்டேன், பேசவே மாட்டாங்க, டே உட்காந்துருப்பாங்க மிரட்டிக்கிட்டு, எதுவும் செய்ய மாட்டார். இவர் வந்தாரா சோஃபால உட்கார்ந்தாரா, முடிஞ்சு போச்சு, எல்லாமே இருக்கணும். டீ கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, அதை வச்சு இதை வச்சு, ஒரே கட்டளை போறவர் தான், கமாண்டர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0442524786.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஆயிஷாட்ட கேட்டவுடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வீட்டுக்கு வருவாங்க, எங்களுக்கு வேலை செய்வாங்க. யாருக்கு, யார் வேலை செய்யறது, மனைவிக்கு இவங்க வேலை செய்வாங்க. தன்னுடைய ஆடை கிழிஞ்சிருந்தா அவங்களே தச்சுப்பாங்க, தன்னுடைய செருப்பு கிழிஞ்சிருந்தா அதையும் அவங்களே தச்சுப்பாங்க, வீட்டை பெருக்குவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா தொழுகைக்கு பிலால் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டா, யகூமு அன்னா கன்னஹு லா யஅரிஃபுனா, எங்களை விட்டு எழுந்து செல்வார், அவர் எங்களை அறியாதவரை போல. ஏன் இப்ப தொடர்பு யாரோட வந்துருச்சு? அல்லாஹ் அக்பர் சொன்ன படைப்புகளுடைய தொடர்பு அறிந்துட்டு யாருடைய தொடர்பு? அல்லாவுடைய தொடர்பு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப அப்படி கிடையாது. என்னங்க மனைவிக்கு வேலை செய்ய போறாங்கிறதுனால ஜமாத்து போயிடுது, தொழுக போயிடுது, எல்லாம் போயிடுது. என்னங்க மனைவியுடைய ஹக்கு இருக்குல்லங்க? இப்ப அல்லாவுடைய ஹக்கு வந்தவன மனைவியுடைய ஹக்கா கயிறுவாங்க. அப்ப அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத். அப்போ வீரம் அவரிடத்தில் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டம் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அதை நீங்கள் பின்பற்றுவதிலும் உங்களுடைய மனைவி மக்களை அதிலே நீங்கள் கொண்டு வருவதிலும் நீங்கள் உறுதியானவராக இருக்க வேண்டும். வீட்டில் பெண்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சீரியல் ஓடுது, சினிமா ஓடுது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னங்க செய்யறேன் சொல்லி சொல்லி பாக்குறேன். எப்படி சொல்வாரு, எப்படி சொல்வாரு அவரு? அம்மா டிவி பார்க்காதான சொல்வாரு? அப்படி சொன்னாதான் பெரிய விஷயமாச்சு. மாஷா அல்லா, மனசுலயே முனைப்பார். டிவி பார்த்துட்டீங்களா, புக்கு படிக்க கூடாத, குரான் ஓத கூடாத அப்படின்னு யாரு கேட்கிற மாதிரி? இவருக்கு கேட்கிற மாதிரி தான் முனைகிட்டு இருப்பார். இது எங்க இருந்து பலன் தரும், பலன் தருமா? அப்ப வீரம் இல்லை என்றால் அல்லாஹுவின் மார்க்க கட்டளைகளை எடுத்து சொல்வதிலே அங்கே அவர் துணிவு காட்ட முடியாது. சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, தெளிவா சொல்லியாச்சு, பார்க்காதீங்க சினிமாவை, பார்க்காதீங்க சீரியல் சொல்லிட்டு கேட்கலையா, உடைச்சிட வேண்டித்தான். அதுக்கு அங்க என்ன தேவை? வீரம் தேவை. இங்க சில பேர் இவங்க டிவியை உடைக்க போனாங்கன்னா இவங்க மண்டை உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னுரைகளை தர்த்தீப்பு செஞ்சுக்கணும். என்னங்க அப்ப மார்க்க விஷயங்களிலே தன் மனைவியை கட்டுப்படுத்துவதிலே என்ன இருக்கணும்? உறுதி இருக்க, வீரம் இருக்க வேண்டும். வீரம் இருந்தால் தான் முடியும். ஹிஜாபு போடாம வெளியே போவாது, என்னங்க பர்தா போடாம வெளியே போகாதேன்னு தடுக்கக்கூடிய அந்த தடுப்பதற்கு அங்கே வீரம் இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும். தன் பெண் பிள்ளைகளை அந்நிய ஆண்களிடத்தில் பேசாது என்று தடுப்பதற்கு அங்க என்ன தேவை? ஒரு ஆணிடத்தில் வீரம் தேவை. இன்றைக்கு நம்மள பலரிடத்தில், சமுதாய மக்களிடத்துல ஈமான் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, தக்வாவும் இருக்குது, ஆனா கோழைகள். யாருங்க கோழைகள்? பலவீனர்கள். கோழைகள் பலவீனர்களாக இருக்கிறார்கள், கொள்கை பிடிபற்றவர்களாக இருக்கிறார்கள். இவங்களால உருவாக்க முடியாது சமுதாயத்தை, இவங்களால ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியாது. மென்மை தேவை. அணுகுமுறை மென்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக வேண்டி கண்ணுக்கு முன்னால் நடக்கும் அத்துணை அசிங்கங்களையும் சகித்துக் கொண்டிருப்பது மென்மை அல்ல, சகித்துக் கொண்டிருப்பது சிறந்த அணுகுமுறை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று பேர்களை அல்லாஹ் மறுமையிலே பார்க்கவே மாட்டான், செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். அதுல மூன்றாவது ஆள் யார்? தன் குடும்பத்தார் செய்யும் ஹராமான செயல்களை பார்த்து வாய் மூடி கொண்டிருப்பவன். அங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பார்த்துக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா. இதுவல்ல ஒரு முஸ்லிம் ஆண் மகன், ஒரு இஸ்லாமிய தந்தை, ஒரு முஸ்லிம் ஆண் செய்கின்ற செயல்கள். அவரிடத்திலே அல்லாஹுவின் விஷயத்திலே துணிவு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க வீட்டுக்கு, உள்ளார வந்தவங்க திரும்ப வெளியே போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? வெளியே போயிட்டாங்க. முகம் மாறி போச்சு. அவ்வளவு பிரியமான மனைவி, யார சொல்லலாம், ஓடுறாங்க பின்னாடி. ஏன் கோச்சுக்கிட்டீங்க? ஏன் உள்ளார வரல? இந்த வீட்டிலே உருவம் இருக்கிறது, இந்த வீட்டிலே உருவம் இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு திரையை வாங்கி தொங்க விட்டுருந்தாங்க. அதுல என்ன இருந்துச்சு? சில உருவங்கள் இருந்துச்சு. நான் வரமாட்டேன், வீட்டுக்கே வரமாட்டேன். இன்று எத்தனை ஆண்கள் நம்மள இந்த மாதிரி சொல்றதுக்கு துணிவு வச்சிருக்கிறாங்க. எனக்கு தேவையில்லை போ, இந்த வீடே எனக்கு தேவையில்லை. அப்ப வீடு தேவையில்லை, வீட்டுல உள்ள மனைவி மட்டும் தேவையா? என்ன அர்த்தம்? நீ அல்லாஹ்விற்கு மாறு செய்பவளாக இருந்தால் நீ எனக்கு தேவை கிடையாது. வெளியே போனாங்களா இல்லையா கேக்குறாங்க, வரமாட்டேன் நான் இந்த வீட்டுக்குள்ளார. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அந்த சொல்வதற்குண்டான வீரம் நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்கு? அத்தா மூத்தா போனா அத்தாவுக்கு ஒரு போட்டோ, எப்படிங்க அத்தாவுக்கு என்னங்க அத்தா கட்டின வீடு, அத்தாக்கு ஒரு போட்டோ இல்லாட்டி எப்படி? அத்தா கட்டின ஸ்கூலு, அதுக்கு ஒரு போட்டோ இல்லைன்னா எப்படி? அத்தா கட்டின காலேஜ், இதுக்கு போட்டோ இல்லைன்னா எப்படி? என் பாட்டம் கட்டின காலேஜ், என் பாட்டம் கட்டின ஊடு, அதுக்கு போட்டோ இல்லைன்னா எப்படி நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப எங்கே வீரம் இருக்கிறது? இது எதனால வருது? வீரமின்மை, துணிவு இல்லை, கொள்கையிலே பிடிப்பு இல்லை. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிம் தந்தையாக மாற நினைத்தால் கண்டிப்பா சோதனைகள் வரும். வருமா வராதா? கண்டிப்பா சோதனைகளை சந்தித்தாக வேண்டும். உங்கள் தந்தை புறத்திலிருந்து வரலாம், உங்கள் தாயின் புறத்திலிருந்து வரலாம், ஏன் உங்கள் மனைவியின் புறத்திலிருந்தும் வரலாம், உங்கள் பிள்ளைகள் புறத்திலிருந்தும் வரலாம். அல்லாஹ் குறிப்பா மனைவிகளை சொல்லுகின்றான், உங்களுடைய மனைவியர்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. அப்ப புள்ள நினைக்கிறார் தாடி வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைக்கிறத கட்டாயமாக்கியிருக்க, கட்டளை போட்டிருக்கிறாங்க. தாடி வைப்பதை நபிமார்களுடைய பண்பாடு என்று சொல்லி இருக்கிறார்கள். தாடி வச்சாச்சு. இப்ப எங்க இருந்து பிரச்சனை வருது? அத்தா புறத்திலிருந்து, அம்மா சைட்ல இருந்து பிரச்சனை வருது. முதல்ல தாடி வைக்காத என்ன செய்யறாங்க? இது ரொம்ப பேரு அதிகமா கேட்கின்ற கேள்வி. என்ன கேள்வி? அத்தாவுடைய திருப்திய தேடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அத்தானா இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க? வாப்பா. வாப்பாவுடைய திருப்தியை தேடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்புறம் அம்மானா என்ன சொல்லுவாங்க? உம்மா. உம்மா தானே? உம்மா. உம்மாவுடைய திருப்தியை தேடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இப்ப நான் தாடி வைக்கணும், என்ன செய்யறது? ரொம்ப பேர் கேட்கிற கேள்வி. ரொம்ப பேரு தாடி வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வரும்போது நல்ல பெரிய தாடியா இருக்கும். அங்கதான் பிரச்சனை இல்லை. இந்த உமாவும் இல்ல, இந்த வாப்பாவும் இல்லையா, எல்லாம் தாடி வச்சுக்கிட்டு அழகா தொழுதுகிட்டு இவ்வாறு பண்ணிக்கிட்டு தக்குவோட இருப்பார். இங்க வந்து இறங்கினாங்களா இல்லையா, அல்லது வர்றதுக்கு முன்னாடியே பாத்திருப்பாங்க. இப்பதான் இன்டர்நெட்ல எல்லாம் போட்டோவோட சாட் பண்றாங்களே, பேசுறாங்களே, ஏய் என்ன இவ்வளவு பெரிய தாடி, என்னமோ தொலை, அங்க வச்சிருக்கத அங்க வச்சுக்க. ஆனா இங்க வரும் பொழுது நீனு இப்படி வரக்கூடாது. இப்ப யார் என்ன செய்யறது? நிலைப்பாடு இருக்க, எடுக்க எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்கணும். எதை எடுக்கணும்? நிலைப்பாடு எடுக்கணும். என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? அதை போச்சு. நீங்க எடுக்கணும்னு சொன்னா தாடி எடுக்கணும்னு ஆலிம் சா பத்துவா கொடுத்துறாரு. என்ன நிலைப்பாடு? ஈமானிய நிலைப்பாடு என்ன? ஈமானிய நிலைப்பாடு என்ன? அல்லாஹுவையும் அவருடைய ரசூலையும் தேர்ந்தெடுப்பதா, அல்லது வாப்பாவையும் உம்மாவையும் தேர்ந்தெடுப்பதா? கண்ணியத்திற்குரியவர்களே, வாப்பா நமக்கு தேவை, உம்மா நமக்கு தேவை. அதுக்காக வேண்டி, வாப்பா உம்மாவுக்காக வேண்டி பட்டினியா இருந்து நம்ம சாப்பாடு வேணாலும் அவங்களுக்கு கொடுத்துடலாம். என் வீடு, என் வாச, நான் சம்பாரிச்சது எல்லாத்தையும் வாப்பா உமா எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டு நீ வெளியே போடாங்கிறாங்க. பரவாயில்லம்மா, வாப்பா உமா நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், நீங்க நல்லபடியா இருங்கன்னு வீட்டுக்கு வெளியில நம்ம வந்துடலாம். வந்துடணும், என்ன செஞ்சிடலாம்? உங்க வாப்பா உங்க உமா நீங்க சம்பாரிச்ச பேலன்ஸ் எல்லாத்தையும் புடுங்கிட்டு நீ வெளியே போடான்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? என் மனைவி மக்களுக்கு நீ கொடுக்கலையே, எனக்கு கொடுன்னு புடுங்க கூடாது, கொடுத்துடணும் நீனு. இதெல்லாம் சட்டம். ஆனா தீன் அல்லாஹ் ரசூலுடைய ஹக்குல நாங்க உங்களுக்கு, அவங்களுக்கு மாறு செய்யறதுல நாங்க கட்டுப்பட முடியாது. இந்த தாடி என்பது நான் எனக்காக வச்சதல்ல, என் சமுதாயத்துக்காக நான் வச்சதல்ல. இந்த தாடி வச்சது யாருக்காக? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக வச்சிருக்கிறேன். அதனால அம்மா, என் உமா, என் வாப்பா, நீ எதை வேணாலும் சொல்லி, என் கையாட்டு வெட்ட விரும்புறியா வெட்டிக்க, என் காலை வெட்ட விரும்புறியா வெட்டிக்க, அதாவது என்ன, என்னுடைய உழைப்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்க விரும்புறியா எடுத்துக்க, ஒரு பைசா இல்லாம என்னை வெளியே துரத்த விரும்புறியா செஞ்சுக்க. ஆனா நான் இந்த முகத்துல அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வச்ச தாடிய நான் எடுக்க, எடுக்கிறது என்ன, இதனுடைய அளவை கூட நான் குறைக்க முடியாது. என்னங்க இதனுடைய? இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒரு புதுசா கிளம்பியிருக்கு. என்னடான்னு சொன்னா, சில தாய் தந்தையருக்கு ஒரு பயம், இதை எங்க பார்த்தாலும் திடீர் திடீர்னு பேசுறாங்களா இல்லையா, தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லிட்டு. என்ன என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கடா, ஏண்டா இந்த நேரத்தில் தாடி வச்சிருக்கிற? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்க யாருக்கும் தாடி இருக்கிறதே கிடையாது. நீங்க தாடி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கண்ணியம்தான். எத்தனை இடங்களுக்கு தாடி வைத்தவர்கள் பயணம் செய்யறாங்க. எங்கேயாவது இந்த தாடினால எனக்கு ஆபத்துனா, நம்மளும் இது வரைக்கும் எத்தனை இடங்களுக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹ், இல்ல இன்ஷால்லா இனிமேலும் அல்ல ஆக்காமல் இருப்பானா? அப்ப இது ஒரு உதாரணம் சொல்கிறோம் நம்ம. அப்ப நமக்கு தவக்குள் இருக்கணும், சபர் இருக்கணும். சோதனைகள் வரும், அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியா இருக்கணும். கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும், வேலை போகும். அதே போல பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் ஒதுக்கி வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம தாங்கணும், சபுர் செய்யணும். நீங்க சொல்லுவீங்க எனக்கு வரதட்சணை உள்ள கல்யாணம் வேணாம், எனக்கு வரதட்சணை, எனக்கு வரதட்சணை வாங்க மாட்டேன், ஊர்ல பொண்ணை கொடுக்க மாட்டாங்க சில ஊர்ல. அப்ப ஏதோ மாப்பிள்ளைக்கு குறை இருக்கு போல இருக்கு, எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, எப்படி எல்லாம் மாறுது பாருங்க. தலைகீல காசு வேணா, நான் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணு, அப்ப ஏதோ மாப்பிள்ளைக்கு குறை இருக்கு போல இருக்குங்க. அதாங்க அப்படி சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், மாஅதல்லாஹ். கேவலமா இல்ல, ஒரு சுன்னத்தை பின்பற்றுகிற, பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிற ஒரு வீர வாலிபனை பார்த்து சமுதாயம் நக்கல் செய்யறது, கிண்டல் பண்றது என்ன, அவனுக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, பொண்ணு கொடுக்கறது கிடையாது. சோதனை வரும். அதே போல இஸ்லாமிய ஒழுக்கங்கள், ஹிஜாப் அணிந்த பெண்ணைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். மார்க்க ஒழுக்கம், ஐந்து நேர தொழுகை உள்ள பெண்ணைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கு இந்த ஒழுக்கம் இருக்கணும், அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும். இல்ல அப்பா அம்மா என்ன செய்றாங்க, தொழுகை இல்லாத பெண்ணா பார்த்துட்டு வர்றாங்க, ஊர் சுத்துற பொம்பளையா பார்த்து பெண்ணையா பார்த்துட்டு வர்றாங்க. மார்க்க ஒழுக்கங்களை பேணாத, இஸ்லாமிய பண்பாடுகளை பேணாத ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க. பெரிய வீடு, பங்களா வீடு, என்ன வீடு, பங்களா இருக்கு. நம்ம படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் நம்ம சம்பாதிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா மனைவி வீட்டுக்கு போயிட்டு அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். எது, சோறு போடுறதுலேருந்து, கப்பலுக்கு ஏற்றுறதுலேருந்து, வேலை வாங்கி தர்றதுலேருந்து, எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு டென்ஷன் ஃப்ரீங்க. தவக்குல் யார் மேல, அல்லாஹ் மேல உள்ள தவக்குல் போய் இப்ப யார் மேல தவக்குல் ஆச்சு, மாமியார் வீடு மேல. ஏன் மாமனார் வீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்றது மாமனார் வீடுன்னு சொல்லுங்களேன், ஏன் மாமியார் வீடு மேல. அப்ப அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கவனிக்கணும் நம்ம. அங்க ஒண்ணு நம்ம கவனிக்கணும், ஏன்னா மாமனார் வீடுன்னு சொல்ல மாட்டேங்கிற, மாமியார் வீடுங்கிறாங்களா, அப்ப அங்க ஒண்ணு இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புத்தகம் எழுதுற அளவுக்கு உள்ள விஷயம் அங்க இருக்குது. அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்றாங்க, மாமியார் வீடுங்கிற. நீங்க மட்டும் இல்ல, சமுதாயமே அப்படி சொல்லுது, உங்களை மட்டும் குறித்து சொல்ல, சரியா. அப்ப அவங்க பார்த்துப்பாங்க, முடிஞ்சு போச்சு பார்த்தாவுக்கு. அப்ப சோம்பேறி, முதல்ல என்ன, சோம்பேறி, சுரணையற்றவன். இனி எப்ப அவங்க சார்ந்து போயிடுறானோ, இனி அவங்க செய்யற தப்ப இவனால கண்டுக்க முடியுமா, கண்டிக்க முடியுமா. இப்ப என்ன செய்யணும், இந்த மூணு படம் ஒண்ணு போட்டிருப்பாங்க, நான் சொல்றேன் கோச்சிக்காதீங்க. மூணு படம் ஒண்ணு போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். என்ன அர்த்தம், அது போட்டது வேற, என்ன அது, நம்ம நம்மள்ட்ட அப்படி கிடையாது, இஸ்லாத்துல அப்படி கிடையாது. எப்படி, நீ எதை வேணாலும் செஞ்சுக்க, நான் பார்க்கவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் பேச்சுக்க, நான் கேட்கவே மாட்டேன், நான் எதுவுமே வாய் திறந்து உன்னை ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தான், அப்படி இல்லை, புரியுதுங்களா. அப்ப பாக்குறாரு, நல்ல எல்லாமே கிடைக்குது, முடியாது இந்த வீட்டில் நானே பொண்ணு எடுக்க முடியாங்க. பொண்ணு மட்டும் தொழுகை இல்லாம இல்ல, பொண்ணுடைய அத்தாட்டையும் தொழுவல்ல, யார்கிட்ட, பொண்ணுடைய அத்தாட்டையும் தொழுவல்ல, உம்மாட்டையும், பொண்ணுடைய வாப்பாட்டையும் தொழுகை இல்ல, உம்மாட்டையும் தொழுகை இல்ல. பொண்ணு இஸ்லாத்துக்கு தடையா இருக்கும், பொண்ணுடைய வாப்பாவும் இஸ்லாத்துக்கு தடையா இருப்பாரு, பொண்ணுடைய உமாவும் இஸ்லாத்துக்கு தடையா இருப்பாங்க. எனக்கு வேணாம், இந்த வீட்டில் காசு இருக்கட்டும், பங்களா இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு தொழில் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி எனக்கு வேணாங்க. எனக்கு ஒரு குடிசை வீட்டில், ஒரு குடிசை வீட்டில் அல்லாவை தொழக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் கிடைத்தால் எனக்கு போதுமானது. அந்த உறுதி இருக்கணும், அந்த சபர் இருக்கணும். நல்லா காசு போதே, பணம் போதேன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தீனு போச்சு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப பிரபல்யமான நிகழ்வு. ஆனா நீங்க வேற மாதிரி கேட்டிருப்பீங்க, ஆனா வரலாறு உண்மையிலே வேற மாதிரி. நீங்க எது வரைக்கும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பால் கறகிற சம்பவத்தை மட்டும் கேட்டிருப்பீங்க, பால்ல தண்ணி கலக்கிறதோட நிப்பாட்டி இருப்பீங்க, சம்பவம் அதோட முடியல. அடுத்த நாள் காலையில உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மகனார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கிறாங்க. அதுல திருமணமானவர், ஏற்கனவே ஒண்ணுக்கு மேல பல திருமணம் முடிச்சவங்களும் இருக்கிறாங்க, திருமணம் முடிக்காத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமரும் இருக்கிறாங்க, உபைதுல்லாவும் இருக்கிறாங்க, ஆசிமும் இருக்கிறாரு, எல்லாம் வாலிப பிள்ளைங்கள இருந்து புள்ளகுட்டி எடுத்த பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், ஒரு இரையச்சம் உள்ள பெண்ணை பார்த்தேன், உங்கள் தந்தைக்கு திருமணத்தின் ஆசை இருந்தால் நானே அவளை மனம் முடித்திருப்பேன், ஆனா இப்ப எனக்கு வயசாகி போச்சு, ஹரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகும் பொழுது நாலு மனைவிகளும் நாலு அடிமை பெண்களும் வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு இப்ப இனி கல்யாணம் முடிக்க முடியாது, மனைவிகளும் இருக்கிறாங்க, எனக்கு வயசாகி போச்சு, இனி ஒருத்தரை நீக்கிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு இப்ப தாக்கத்தும் இல்லை. உங்கள யாராவது விருப்பப்பட்டால் நான் அந்த பெண்ணை உங்களுக்கு மனம் முடித்து வைக்கிறேன். யார் கேட்கிறா இந்த கேள்விய? ஹலீஃபா, அதையும் கவனிச்சுக்கங்க. உமர், அப்ப வெறும் உமரா இல்ல, சஹாபியூர் ரசூலா மட்டும் இல்ல, இப்ப எப்படி ஹலீஃபா அமீருல் முஃமினீன். ஹஜ்ரத் உமர் ஒரு வார்த்தை எழுதிட்டாங்கன்னா யமன் ஈராக் வரைக்கும் அதுதான் சட்டம், முடிஞ்சு போச்சு, யாரும் மாத்த முடியாது. அந்நிய நாட்டு அரசர்கள் உமர்னு பேரை சொன்னதா இருந்தா கூட எந்திரிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த அளவுக்கு பயம். அவங்க சொல்றாங்க, எங்க போய் பொண்ணு பார்த்தாங்க, தன்னுடைய கவர்னருடைய மகளையா பார்த்துட்டு வந்தாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செல்வந்தருடைய மகனையா பார்த்தாங்க, யார பார்த்தாங்க, ஊரு கோடியில ஒரு குடிசையில பால் கறந்து வித்தாதான் வைத்த கழுவ முடியுங்கிற அளவுக்குள்ள ஒரு குடிசை வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை சொல்றாங்க, நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் எனக்கு இப்ப பெண்களை விருப்பம் இல்ல, தாக்கத்தில் எனக்கு, உங்களுக்கு யாருக்காவது சொன்னா நான் முடிச்சு வைக்கிறேன். அப்ப கேட்கல பிள்ளைங்களும், முதல்ல அந்த பெண்ணு யாருன்னு சொல்லல, முதல்ல பிள்ளைங்களை யாருமே கேட்கல, அவங்க அத்தா என்ன செய்யறாரு, எப்படி நம்ம இன்னைக்கு என்ன கேட்கறோம், பொண்ணு பேசுறோம், உங்க அத்தா என்ன பண்றாரு, உங்க அத்தாவையா கட்டிக்க போறீங்க, உங்க அண்ணன் என்ன பண்றாரு, அவருக்கா பொண்ணு பாக்குது, லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, ஆனா என்ன செய்ய, நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்த வேண்டிய வகுப்புகள். சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பொண்ணு பேசி வந்த உடனே மாப்பிள்ள கேட்டு வர்றாங்க, மாப்பிள்ள கேட்டு வரும்பொழுது மாப்பிள்ள எங்க இருக்காரு, என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி கேட்டு வர்றவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். இவங்க முஸ்லீமே கிடையாது, முதல்ல இவங்க முஸ்லீமே கிடையாது, வெளியே போச்சு சொல்றேன். முஸ்லீம்னா என்ன, வாயளவு உள்ள முஸ்லீம்கள் இவங்கெல்லாம், வீட்டை விட்டு வெளியே போச்சு சொல்றேன். அதே போல நீங்க பொண்ணு எடுக்கிறீங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, பொண்ணுடைய அத்தா என்ன வியாபாரம் பாக்குறாரு, பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் முஸ்லீம் கிடையாது. அந்த மாதிரி யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க, நீங்களா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. இவர்கள் உண்மையான முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல இப்படி தான் பயன் சண்டைக்கு வந்தாலும் எப்படி அங்கெல்லாம் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு. எப்ப முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா அல்லாவும் ரசூலும் போடுற கண்டிஷன்ல உள்ள முஸ்லீம்கள் இல்ல. யாரு அல்லாஹ் ரசூல் என்ன கண்டிஷன் போட்டாங்க, பொம்பளைங்களுக்கு கண்டிஷன் போட்டாங்க, பெண்களுக்கு, எம்மா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல பொண்ணுக்கு, உன்ன பொண்ணு கேட்கிறாரு, உங்க அத்தாட்ட கேட்கிறாரு, அல்லது உன்கிட்ட கேட்கிறாரு, நீ ரெண்ட பாரு, எதை பாருங்க, ரெண்ட பாரு, ரசூலா ரெண்ட பாக்க சொன்னாங்க, நம்மளும் ரெண்ட பாக்குறோம், எதை பாக்குறோம், படிப்பு சம்பாத்தியம். ரசூலா பார்க்க சொன்னது என்ன, பெண் பேசி வர்ற ஆணிடத்துல மார்க்க பற்று இருக்கா, தீன்தாரியா இருக்கானா, மார்க்க ஒழுக்கம் இருக்கிறதா, தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் வணக்க வழிபாடு இருக்குதா. ஹஜ்னா ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லணும் எனக்கு ஆசை வந்துகிட்டே இருக்குது, ஆனால் நேரம் குறைவா இருக்கிறதுனால தடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இன்ஷா நேரம் கிடைச்சா சொல்லும். தீன் இருக்குதா, ரெண்டாவது என்ன பார்க்கணும், குலுக் குணம் இருக்குதா, இதை பாருங்க. இன்னைக்கு இந்த ரெண்ட பத்தி கேட்கறதே கிடையாது. மாப்பிள்ள வருவார் மலு மலுன்னு மீசையும் தாடியும் சிறச்சி பொம்பளை மாதிரி ஒன்பதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி வருவார், என்ன அழகா இருக்காருங்க மாப்பிள்ள, எப்படி என்ன ஒன்பது மாதிரி எப்படி அழகா இருக்காரு பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்க ஒரு சர்டிபிகேட், என்ன படிச்சிருக்கிறாரு, எம்பிஏ பிபிஏ பிஇ, நம்ம ரேக் உளுஞ்சங்க, என்ன ஆயிடுச்சு, முதல்ல அங்க ஒரு டிக்கு, அடுத்த டிக்கு ஒண்ணு இருக்குது, வேலையில இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு, என்னங்க வேலை, என்ன வேலை சம்பாதிக்கிறாரு, எந்த கம்பெனி, அப்புறம் தான் அடுத்த டிக். இந்த ரெண்டு டிக்கெட் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் எது இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு கசமான கழுசடை, சாராயம் குடிக்கிறவன், சாரம் பண்றவன், சுத்துறவன், தருதல, என்ன கெட்ட புழக்கம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, பாக்கி எல்லாமே அட்ஜஸ்டபிள், என்னங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் திருத்திக்கலாம், எப்படி எப்படி சொல்றாங்க அப்பா அம்மா, அதெல்லாம் பரவாயில்லம்மா, கல்யாணத்துக்கு பிறகு பார்த்து திருத்திக்கம்மா கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு போய் கல்லு கடையிலேயே நேரம் மாப்பிள்ள பார்த்துட்டு வந்துட வேண்டித்தானே, சாராய கடையிலேயே நேரம் மாப்பிள்ள பார்த்துட்டு வந்துட வேண்டித்தானே, கேவலமா இல்ல, எல்லாத்தையும் திருத்திக்கலாமா. முதல் ஷர்த்து என்ன சொன்னாங்க, ரசூல்லா தீன சொன்னாங்க, அதுவே அங்க இல்ல. ரெண்டாவது ஷர்த்து சொன்னாங்க அஹ்லாக் குணம், அதுவும் கிடையாது. ரசூல்லா சொன்ன ரெண்டுமே கிடையாது, இவங்க பாக்குற ரெண்டு, என்னங்க படிச்சிருக்காரா, அப்புறம் என்ன வேலையில் சம்பாதிக்கிறாரா? எங்களுக்கு டிக்கு விழுந்துருச்சு, மாப்பிள்ளையே தேர்ந்தெடுத்தாச்சுங்க. எப்படி உருப்படும் குடும்பம்? குடும்பம் எப்படி முன்மாதிரி முஸ்லீம் குடும்பமா உருவாகும்? பணக்கார எனக்கு பணக்கார பொண்ணு தேவை, நான் பணக்கார எனக்கு பணக்கார மருமக தான் தேவை. அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, பொண்ணு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. பணம் பணத்தோட சேர்ந்துச்சா?
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
கணியத்திற்குரியவர்களே, அப்ப ஆண்கள் இடத்துல இந்த சபுர் இருக்கணும், தவக்குள் இருக்கணும். எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் என்று அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் மார்க்க அந்த பற்று, மார்க்க அந்த நற்குணங்கள் என்று வரும் பொழுது நல்ல ஒழுக்கங்கள், மென்மையாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசுபவராக, எல்லோரிடத்திலும் அழகிய குணத்தோடு பழகுபவராக, பிறருக்கு உதவி செய்பவராக, ஈகை கொடை குணம் உள்ளவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு முஸ்லீம் முன்மாதிரி முஸ்லீம் குடும்பத்தை உருவாக்குகின்ற ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். அதே போல இந்த எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு ஒருங்கிணைப்பா சொல்வதாக இருந்தால், மார்க்கத்திலே தேட்டம் உள்ளவராக, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்பவராகவும், தன் வாழ்நாள் முழுக்க மார்க்க கல்வியை தேடுபவராகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நிலைமை ஆகிவிட்டது? மக்தபுல போய் அலிஹுபா ஓதி அந்த குரானை முடிச்சு எல்லாருக்கும் சர்க்கரையும் பட்டாணியும் பங்கிட்டோமா, முடிஞ்சு போச்சு, நானும் மார்க்கத்துல தேறிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒழுக்கத்தை பற்றியோ, அல்லாஹ்வின் அச்சத்தை பற்றியோ, ரசூலின் ரசூலுக்கு கீழ்படிவதை பற்றியோ எந்த இல்மும் அவருக்கு தெரிவது கிடையாது. மறுமையை பற்றி இல்மு கிடையாது, குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிற இல்மு கிடையாது, வியாபாரத்தில் ஹலால் ஹராம எப்படி பேணுங்கிற இல்மு கிடையாது. ஆக இந்த இல்மை தேடுதல், அப்ப இல்மை தேடுறதுக்கு ரெண்டு வழி. ஒன்று என்ன, ஒரு ஆசிரியர் கல்வி படித்த ஒரு மார்க்க அறிஞரிடத்துல போய் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய சபையில கலந்து மார்க்க கல்வியை படிப்பது. இரண்டாவது என்ன, நல்ல மார்க்க அறிஞர்கள் எழுதிய நல்ல நூல்களை நமக்கு எந்த மொழி சரளமா தெரியுமோ அந்த மொழியில வாங்கி வைத்து அதை தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பது. இப்படி இருந்தால்தான் இந்த குணங்கள் இருக்கும், இந்த ஈமான் இருக்கும், இந்த இஸ்லாம் இருக்கும். யாரிடத்துல இந்த ஈமான், யாரிடத்துல இந்த இஸ்லாம், யாரிடத்துல இந்த ஒழுக்கம் இருக்கிறதோ அவர்தான் ஒரு சிறந்த ஒரு ஆண்மகனாக, முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தின் ஒரு சிறந்த உறுதிமிக்க தூணாக ஆகி அவர் அந்த குடும்பத்தை உருவாக்க முடியும். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.